நமக்கு மேல் ஒருவர் இருந்து நடத்துகின்றார். ஆனால் நாமும் முயல வேண்டி உள்ளது இல்லையா? ஆனால் நாம் முயற்சி செய்தாலும் அந்த தலைமையான நிலையில் நாம் இல்லை. தலைமையான நிலையில் ஒருவர் இருந்து கொண்டு நம்மை செலுத்தி செலுத்தித்தான் எல்லாவற்றையும் நடத்திக் கொண்டிருக்கின்றார். இதுபோலத்தான் மற்றவர்களையும் செலுத்துகின்றார். அந்த தலைமையான பொருள் தன்னை காட்டிக்கொள்ளவில்லை. ஆனா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், யார் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அதற்கு ஏதாவது ஒரு வகையில் பிறருடைய துணையும் இருந்தே தீரும். உலகத்தில் ஒருவரை ஒருவர் சாராமல் எந்த ஒரு சின்ன முயற்சியும் எந்த ஒரு சின்ன வேலையும் பண்ண முடியாது. ஒருவரை ஒருவர் சார்ந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் இல்லையா? ஆமா, மியூச்சுவலா ஒருத்தர் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். இல்லாமல் ஒரு தனி ஒருவராக இருந்து கொண்டு யாருடைய உதவியும் இல்லாமல் யாருடைய சார்பும் இல்லாமல் நானே எல்லாத்தையும் செய்கின்றேன். அதனாலதான் அங்க வந்து மறைந்திருக்கின்ற பொருளை அறியாவிட்டாலும் இதை இது பிரத்யட்சமா அறியலாமே. ஆகவே நாம எல்லாம் ஒருவரை ஒருவர் சார்ந்திருப்பவர்கள் தான். எனவே யாரையும் சார்ந்திருக்காத ஒரு தனி முதல்வன் இருக்க வேண்டும். அவன்தான் நம்ம எல்லாரையும் ஒருவரோடு ஒருவர் கூட்டி வைத்து எல்லா வேலைகளையும் நடத்தி கொண்டிருக்கின்றான். ஆகவே அவன் நான் ஒரு நான் செய்யற வேலை வெற்றிகரமா முடியணும்னு நான் நினைத்தால் மட்டும் போதாது, அந்த தலைவனும் நினைக்க வேண்டும். நான் நினைச்சது வெற்றிகரமா முடிஞ்சிருக்குதுன்னா அந்த தலைவனும் அப்படி நினைச்சிருக்கிறான், முடியட்டும் நினைச்சிருக்கிறான்னு அர்த்தம். ஆகவே முடியலன்னா அவன் நினைக்கவில்லைன்னு அர்த்தம். அவன் ஏன் அப்படி நினைக்காம இருக்கிறான், வெற்றிகளை மட்டும் எனக்கு தராமல் தோல்விகளையும் ஏன் இடையிடையே தருகிறான் அப்படின்னு சொன்னால் இப்பதான் நாம அவனை நினைச்சு பார்ப்போம். நினைச்சது பூரா நடந்துகிட்டே இருந்ததுன்னா யாரு கடவுள் நினைக்க போறாங்க இல்லையா? எல்லாம் நினைச்சுதான் திட்டமிட்டபடி நடக்குது. அப்புறம் எனக்கு இதுக்கு கடவுள் ஒருவரோட இருக்கலாம், பட் அவரோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லைங்க, நான் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் இருக்காரா இல்லையா அதை பத்தி எனக்கு ஒன்னும் அக்கறை இல்லை அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. தான் இருக்கிறவங்க அதை காட்டுறதுக்காக அப்படி பண்றாரா? அப்படி இல்ல. அப்படி எல்லாம் வலுக்கட்டாயமா தன்னை அவர் அறிவிக்க வேண்டிய அவசியத்துல அவர் இல்ல. நம்மகிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் அவரை நினைக்கணும் அப்படின்னு ஒரு துளி கூட அவர் கருதாமல் நமக்கு எல்லா வளங்களையும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அதுதான் உண்மை. நம்ம நினைக்கணும்னு கூட எதிர்பார்க்கல. நாம வந்து ஒரு உலகத்துல ஒரு சிறந்த பக்குவப்பட்டவர் இருந்தாலும் ஒருவருக்கு உதவி செய்தாலும் அவர் வேற எதையும் எதிர்பார்க்காட்டாலும் தன்னையும் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு யாருக்காவது இல்லாம போகுமா? அந்த எதிர்பார்ப்பு கூட இல்லாமல் எல்லாருக்கும் வாரி 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 வழங்கிக் கொண்டு என்ன கேட்க போறாரு? நம்ம இன்னைக்கு வழிபடாட்டா இன்னைக்கு சிந்திக்காட்டா நம்மளை என்ன கேட்க போறாரு என்ன பாருங்க. அப்படி இருந்தும் நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே அது பரங்கருணை தடங்கடல் திருவாசல் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு வார்த்தையே கிடையாது. அப்படிப்பட்ட பெருமான் எதற்காக இடையிடையே இப்படி வெற்றி தோழல் மாற்றி மாற்றி கொடுக்கின்றார் என்று சொன்னால், நம்முடைய எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் இவையெல்லாம் ரெண்டு விதமாகவும் இருக்கின்றன, நல்ல விதமாகவும் இருக்கின்றன தீய விதமாகவும் இருக்கின்றன. ஆகவே அந்த நல்வினைக்கு ஏற்ற பலனையும் தீவினைக்கு ஏற்ற பலனையும் அவர் வந்து அதற்கு ஏற்ற காலங்களிலே கொடுக்க வேண்டியுள்ளது இல்லையா? அதற்காகத்தான் அந்த இருவிதமான பலன்கள் வெற்றியும் தோல்வியும் வருகின்றது. வினைக்கு ஏற்ப அவர் கொடுக்கின்றார் அவ்வளவுதான். ஆகவே அது கொடுப்பதன் மூலம் நாம அவரை சிந்திக்க வேண்டும். நம்ம வலுக்கட்டாயமாக சிந்திக்க வைக்க வேண்டும் என்பது கிடையாது, நாம அவரை சிந்திக்க வேண்டும். அதுவும் கூட நம்முடைய நன்மை கருதிதான். நாம் அந்த நிலை பேறு முத்தி இன்பத்தை பெற வேண்டும் என்று நமக்காகத்தான், தனக்காக என்று அவர் எதையுமே செய்வது கிடையாது. ஆகவே அந்த வினைப்பலன்களை ஊட்டுவதன் மூலம் நமக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிடும். என்ன அப்படின்னா, நமக்கு பல வெற்றிகளையும் பல தோல்விகளையும் சந்தித்து வாழ்க்கையிலே வந்து சிறந்த அனுபவம் பெற்றவர்கள், சிறந்த அனுபவம் பெற்றவர்கள் வந்து அந்த வினைப்பலன்களாகிய அலைகள் அடித்து 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 அந்த அலைகளால் அப்படியே தள்ளப்பட்டு தள்ளப்பட்டு இந்த ஆன்மீகம் என்ற துறைக்கு அவர்கள் கொண்டுவரப்படுவார்கள். அப்படியே இறைவன் என்ன பண்றாரு, சிவபெருமான் அந்த வினைப்பலன்களாகிய அலைகளாலே அப்படியே நம்மளெல்லாம் தள்ளி தள்ளி கொண்டு போய் அந்த ஆன்மீகமாகிய துறைக்கு கொண்டு வருகின்றார். அதுதான் வந்து இழைப்பாறக்கூடிய இடம். இந்த உலகியலாகிய பெரிய ஒரு இந்த சுழற்சியிலிருந்து என்ன இந்த உலகத்தில் நாம பார்க்கிற செய்யற பல்வேறு நம்மளுடைய ஃபேமிலி வேலைகள் நம்முடைய அபிஷியல் ஒர்க்கு இது எல்லாத்திலே இருந்தும் கொஞ்சம் ஒதுங்கி நாம இழைப்பாறக்கூடிய ரிலாக்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு துறையாக இருப்பது அதெல்லாம் பெரிய கடல். அதில் இந்த வினைப்ப அந்த கடல்ல வந்து வினைப்பயன்களாகிய அலைகளை எழுப்பி எழுப்பி இல்லையா அந்த அலைகளால நாம அப்படியே தள்ளப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளப்பட்டு இந்த ஆன்மீகமாகிய துறைக்கு கொண்டு வர்றார். அதுல மிகச்சிறந்த துறை மிகு சைவத்துறைன்னு சேக்ரா சொன்ன மாதிரி இந்த மிகு சைவத்துறைக்கு கொண்டு வந்துடுறார். அப்படி ஆன்மீகத்தும் கொண்டு வந்து ஒவ்வொரு சமய துறைக்காக கொண்டு வந்து மிகு சைவத்துறைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காரு நம்மள இல்லையா? சேர்த்து அப்பந்தான் என்ன தெரியுது, நம்மிடம் நடப்பது எல்லாமே நம்ம செயல் எல்லாமே நம்முடைய சொந்த செயல் அல்ல. நம்ம கருவியா இருந்துதான் செய்யறோம், நாம செய்யாம இருக்கல, நாம செய்யறோம். அது பிராக்டிகலுக்கு நம்ம வந்து முரண்பாடா நம்ம எதுவும் பேசுற, நம்ம எல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு நாம எதுவுமே செய்யல அவர் தான் செய்யறாரு அப்படி சொல்லல. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நாம தலைமையான நிலையில் இருந்து கொண்டு செய்யவில்லை, நாம கர்த்தாவாக இருந்து கொண்டு செய்யவில்லை. கர்த்தா வேறொருவன் நம்மை கருவியாக வைத்து செலுத்துகின்றான் என்ற உண்மை அந்த வாழ்க்கையில் அனுபவப்பட தான் தெரியும். அப்ப இதெல்லாம் என்ன நம்மை ஆட்கொள்ளும் ஈசனுடைய செயல் அருமையா சொல்வார். ஒன்று நினைக்க அது ஒளிந்திட்டு ஒன்றாகும், அன்றி அது வரினும் வந்த இதும். ஒன்றை நினையாத முன் வந்து நிற்பினும் நிற்கும். உன்னை நினைச்சே பார்த்துக்க மாட்டோம் வந்து நிற்கும். சாதாரண விஷயங்கள், பெரிய பெரிய முயற்சிகள், பெரிய பெரிய சாதனைகள் போக வேண்டாம். சாதாரண விஷயம், வீட்டுல ஒரு பொருளை வந்து தேடுவோம், அன்னைக்கு அது ரொம்ப முக்கியமா தேவைப்படுற பொருளா இருக்கும். வீடு பூரா இருக்க பொருள் எல்லாம் புரட்டி புரட்டி தேடுவோம், ஆனா அன்னைக்கு கிடைச்சிருக்காது அது இல்லையா. நமக்கு கிடைக்கணுங்கிற பெரிய ஆதங்கம், ஆனா கிடைச்சிருக்காது இல்லையா. ஆமா, ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு வேற ஏதாவது ஒரு பொருளை தேடுவோம், இதை பார்த்திருக்க மாட்டோம். இது வந்து விழும், மடியில வந்து விழும் இல்லையா. வேற எதாவது தேடுவோம், அன்னைக்குதான் இதுக்காக வீடையே தலைகீழ புரட்டணும் பாருங்க. வேற எதாவது எடுக்க மடியில வந்து விழுதும்போ. சாதாரண விஷயத்திலே இந்த சாதாரண விஷயம் தொடங்கி பெரிய பெரிய விஷயங்கள் வர எப்படிதான். ஒன்றை நினையாத முன் வந்து நிற்பினும் நிற்கும் எல்லாம். ஆகவே இவையெல்லாம் நம்முடைய செயல் மட்டுமல்ல, இணையாளும் ஈசன் செயல். ஈசன் செயல்னு மட்டும் சொல்லிருக்கலாம், அப்படி சொல்லாம இணையாளும் ஈசன் செயல் அங்க சொன்னதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு இடம். என்னன்னா, ஏன் இப்படி ஒன்றை நடத்தியும் காட்டுறார், நாம நினைச்சதை நடத்த விடாமலும் பண்றார், நினைச்சு பார்க்காமலே ஒரு பெரிய நன்மையை நமக்கு நடத்தவும் செய்யறார், ஏன் இப்படி மாத்தி மாத்தி பண்றார்னா, என்னை ஆளும். இதுதான் நம்மை ஈசன் ஆட்கொள்ளும் முறைமை. ஆட்கொள்ளுதல், ஆளாக கொள்ளுதல். இந்த இடத்துல ஆள் என்பது என்னன்னா அடியார். நான் சிவபெருமானுக்கு அடியாராக இருக்கின்றேன். எல்லாரும் சிவனடியார் தான். அவர் சைவத்தில் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, சைவ நிலையில நின்னா தான் சிவனடியார் என்ற உண்மையை அவர்கள் உணர்ந்திருப்பவர்கள் அர்த்தம். அவ்வளவுதான் இல்லையா. மற்றவர்கள் அந்த உண்மையை உணரல, ஆனா அவர்களும் எந்த செயலையும் தாமாக செய்யவில்லை. அவர்களுக்கும் அறிவு தெளிவார் என்று உணர்த்துவோர் யாரு, வேற யாருமா? எல்லா சமய எல்லா சமயத்தில் உள்ள ஆன்மாக்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா சமயத்தில் உள்ள ஆன்மாக்களும் இந்த பிறவி பேதங்களுக்குள்ள அடங்குவார்கள் தானே. பிறவி பேதங்கள் நம்ம சொல்றோம், ஏழு வகை பிறவிகள், 84 லட்சம் யோனி பேதங்கள், அதுக்குள்ள எல்லா ஆன்மாக்களும் அடக்கம் தானே. அந்த 84 லட்சம் யோனி பேதங்களுக்குள்ள எல்லா சமயத்தில் இருக்கிற எல்லா ஆன்மாக்களும் அடங்குவார்கள். ஞானசம்பந்த பெருமான் என்ன சொன்னார், உரை சேரும் 84,100,000 யோனி பேதம் நிறை சேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான். ஆகவே அந்த ஆன்மா அது எந்த பிறவியில் இருந்தாலும் சரி, அல்லது மனித பிறவியிலிருந்து அது எந்த சமய நெறியில் நின்றாலும் சரி, அல்லது சமய நெறியிலே நிற்காமல் போனாலும் சரி, அந்த ஆன்மாவுக்கும் உயிர்க்குயிராக இருப்பவன் யாரு, சிவபெருமான் தான்ட்டார். ஆனால் அந்த உண்மையை ஆன்மாக்கள் அறியவில்லை. எப்படியாவது அந்த ஆன்மா அறியணும், அப்பந்தான் அந்த ஆன்மாவுக்கு பயன் கிடைக்கும், முத்தி பயன் கிடைக்கும். அதன் பொருட்டு அவர் என்ன செய்கின்றார், இப்படி பல்வேறு அனுபவங்களை கொடுத்து, பல்வேறு வினைகளை செய்ய வைத்து, பல்வேறு அனுபவங்களை ஊட்டி, அதன் மூலம் நான் தான் உன்னை ஆட்கொண்டு வருகின்றேன், நாம் சிவபெருமானுக்கு அடியாராக இருக்கின்றோம், அவர் நமக்கு தலைவராக இருக்கின்றார் என்ற உண்மையை உணர்த்துகின்றார். அதான் அதை ஈசன் செயல் மட்டும் சொல்லாம என்னை ஆளும் ஈசன் செயல். அப்ப சிவனடியாருங்கிற ஒரு உணர்ச்சி எப்போ நமக்கு வருதோ அப்போ நம்ம வந்து வினைப்பலன்களை கண்டு அஞ்ச மாட்டோம். ஏன்னா வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ என்பதுதான் கருத்து. எனக்கு எது வேண்டுமோ, எது எனக்கு நல்லதோ அதை நீ அவன் கொடுக்கின்றான். ஒரு துன்பத்தை கொடுக்கறாங்க, இது எப்படிங்க எனக்கு நல்லதாகும், நானே துன்பத்தில் இருக்கேன், நீங்க எப்படி எல்லாம் பாட்டு சொல்லி ரொம்ப நோக வைக்கிறீங்களே என்ன அப்படின்னு சொன்னால், அப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு என்னன்னா, நான் எனக்கு எனக்கு துன்பம் வந்து எது, என் துன்பம் என்ன அப்படிங்கறதே நான் புரிஞ்சு கொள்ளலன்னு அர்த்தம். உண்மை அதுதான், எனக்கு உள்ள துன்பம் என்னங்கிறதே நான் புரிந்து கொள்ளவில்லை. ஏன் புரிந்து கொள்ளவில்லைன்னா, நான் யார் என்பதே நான் புரிந்து கொள்ளவில்லை. அதனால எனக்கு உள்ள துன்பம் என்பது என்ன என்று புரிந்து கொள்ளவில்லை. நேற்றைய கதையை மட்டும் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நேற்றைய கதையை மட்டும் பேசிட்டு இருக்கிறேன். நான் என்ன, இந்த பிறவி முதல் பிறவியா? எத்தனை பிறவிகள் தொடர்ச்சியாக இது வந்திருக்கின்றது, எத்தனை வினைகளை செய்திருக்கின்றோம், இறைவன் நமக்கு அனுபவத்தை ஊட்டுவதன் நோக்கம் என்ன, நாம ஆன்மா எந்த வினைப்படனை கொடுத்தா நம்ம மலமறைப்பு குறையும், அதுதான் பெரும்பயன். அந்த பெரும்பயனையே கருத்தில் கொண்டு இறைவன் பிறவியை கொடுத்த நோக்கம் என்ன, பிறவியிலே இருந்து கொண்டிருப்பாக அல்ல. வள்ளுவர் பிறவிக்கு கொடுத்த ஓமை என்ன, பிறவியை வந்து வீடுன்னு சொன்னாரா, அது ஒரு ஒரு இல்லம்னு சொன்னாரா, அத இல்லையே, பிறவி பெருங்கடல்னு சொன்னார். பெருங்கடல் அதை சொன்னதுனாலேயே அந்த பிறவி என்பது கடல்னு சொன்னா அது கடந்து போவதற்குரியது. கடல் என்பது கடந்து செல்வதற்குரியது, குடியிருப்பதற்குரியது அல்லவே. அந்த பிறவி என்பது நிலையாக குடியிருக்கக்கூடிய இடம் இல்ல, இது கடந்து செல்லக்கூடிய இடம் என்பது அந்த ஓமை மூலமா எப்படி குறிப்பா சொல்றாங்க. பெரியவர்கள் எல்லாம் குறிப்பா சொல்லுவாங்க. நாலு அடிகள்ல பாடியிருக்கிற நம்ம ஆசிரியர் குறிப்பா சொல்ற மாதிரி அவர் நாலு அடிகள்ல கூட பாடல, ரெண்டு அடிகள்ல தான் பாடியிருக்கிறார். எல்லாத்தையும் எப்படி குறிப்பாக காட்டுகிறார் பாருங்க. இப்ப பிறவிய பெருங்கடலுங்கிறதுனால இது கடக்க வேண்டியது, கடந்து கரை சேர வேண்டியது. அப்போ நம்மள விரைவா கரை சேர்ப்பதற்கு ஏற்றபடி என்னென்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யறார். அதுல நாம வந்து சிலவற்றில் சில பயன்களில் விருப்பமும் சில பயன்களில் வெறுப்பும் வைக்கின்றோம். ஏனென்றால் முத்தி என்ற அந்த நோக்கத்தை விட, முத்தி பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை விட வேறு பல நோக்கங்கள் நமக்கு இருப்பதனாலே இறைவன் நமக்கு நல்லதை மட்டுமே செய்கின்றார் என்பதை நம்மால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நோக்கம் ஆசிரியர் பள்ளியில வந்து கண்டிப்பா நடந்துக்கிறார்னா ஆசிரியர் நம்ம சிறந்த மதிப்பெண் பெற வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்திலேயே இருக்கிறார். அதனால அவர் படிப்பை பத்தியே பேசிட்டு இருக்கிறார். பையன் வந்துட்டாரியா அவ்வளவுதான், ஒரு மணி நேரம் புடிச்சு பேசிக்கிட்டே இருப்பார் பார் அப்படிமா. ஏன்னா அவனுக்கு மதிப்பெண் பெற வேண்டும் என்பதை விடவும் வேறு பல நோக்கங்கள் இருக்குது. அன்னைக்கு வந்து சில கதைகளை பேசணும் இல்லையா, அன்னைக்கு வந்து சில வம்பு சண்டைகளை இழுக்கணும், என்னெல்லாமோ பண்ணணும், பொழுத போக்கணும், இப்படி அவன் பல நோக்கங்கள்ல இருக்கிறான். ஆசிரியர் அவனுக்கு எப்படியாவது இந்த பாடத்தை புரிய வச்சிடணும் அந்த ஒரே நோக்கத்தில் இருக்கிறார். அப்போ அது சரியா ஒத்து வரமாட்டேங்க. மாணவனும் எப்படியாவது இன்னைக்கு சொல்லக்கூடிய பாடத்தை விளங்கணும் இல்லையா, இன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஒரு கணக்கு ஒரு ப்ராப்ளம் போடுறாரு, இதை எப்படியாவது இந்த உள்ள ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நமக்கு புரியணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவன் உட்கார்ந்துருந்தான்னா அங்க பிரச்சனையே இல்லையே, அது எவ்வளவு சுமூகமா இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இறைவனுடைய நோக்கமும் உயிர்களுடைய நோக்கமும் ஒத்து போய்விட்டால் அந்த உயிர் தான் சொல்லுது அது சிவமாகவே விளங்கிவிடும். அப்படி சிவமாகவே விளங்கிதான் அது திருவாசகம் சொல்லுது, வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினின்னு சொல்லுது இல்லையா. ஆகவே என்ன ஒரு போகத்தை கொடுத்தாலும் மருத்துவர் ஒரு நோயாளிக்கு என்ன கொடுக்கலாம், வந்து கசப்பான மருந்துகளை கொடுக்கலாம், அது மாதிரி எதெல்லாம் வாய்க்கு சுவையான உணவுகளோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நீங்க இதைத்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அவரையாவது அந்த அளவோட விட்டாரு, இன்னொருத்தர் என்ன பண்ணுனா நீங்க அட்மிட் ஆயிருங்க உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாரு. என்னையாவது அவரையாவது அந்த அளவோட விட்டாரு, நம்ம ஐயா இருக்கின்றார்கள். ஒரு உதாரணத்துக்கு சொன்ன நம்மள நல்லவேளை நம்மள இந்த அளவோட விட்டாரு அவரை பாருங்க அப்படிங்கலாம். இன்னொருவருக்கு நீங்க வந்து என்ன இப்படி இவ்வளவு வீக்கா இருக்கிறீங்க, நீங்க என்னென்ன பழம்லாம் சாப்பிடுங்க, நல்ல நியூட்ரிஷியஸா என்னெல்லாம் உண்டோ எல்லாம் சாப்பிடுங்க, பழங்கள் எல்லாம் சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க அப்படிங்கன்னு சொன்ன பாருங்க ஐயா அவருக்கு இப்படி இதெல்லாம் சாப்பிடுங்கிறாரு, எனக்கு இப்படி சொல்றாரு, அந்த ஆளுக்கு இதை விட நிலைமை மோசமா இருக்கு, ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு சொன்னா அதுல யாருக்கும் டவுட் வராதே, அவரவர் நோயின் தன்மையை அறிந்து பண்ணுகின்றார். அது போதைதான் இறைவனும் மண்ணுளே சில வியாதி மருத்துவன் அறுத்தியோடும் கண்ணிய கட்டிப்பாலும் கலந்து உடன் கொடுத்து தீர்ப்பன். அறுத்தியோடும் திண்ணமாய் அறுத்துக்கீறி தீர்த்திடும், சில நோய்க்கு என்ன திண்ணமாய் அறுத்துக்கீறி தீர்த்திடும், அறுவை சிகிச்சை தான் சில நோயை குணப்படுத்துவார். வேறு சிலருக்கு என்ன பண்றாரு, கண்ணிய கட்டிப்பாலும் கலந்து உடன் கொடுத்து தீர்ப்பன். சிலருக்கு நல்ல பால் பழம்லாம் கொடுத்து நோயை தீர்க்கின்றார், சிலருக்கு அறுவை சிகிச்சை பண்ணி தீர்க்கின்றார். அது அந்த நோயின் தன்மையை பொறுத்தது. மற்றபடி எல்லாருமே நோயாளிகள், நோய்க்கு என்ன சிகிச்சையோ அதைத்தான் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல இந்த வினைப்பாளங்கள் எல்லாம் இன்ப துன்பங்கள் எல்லாமே ஆணவமாகிய நோய் தீர்வதற்கு கொடுக்கப்பட்ட மருந்துகள் என்ற அந்த ஒரே நோக்கில் நமக்கு வரக்கூடிய அனுபவங்களை நோக்கினால், அந்த ஒரே நோக்கில் நோக்கினால் அப்போ இன்பத்தை கண்டு நம்ம வந்து தன்னை மறந்து பெருமிதம் அடைதலும் துன்பத்திற்காக துவண்டு போய்விடுதலும் ஆகிய இரண்டும் இருக்காது. ஏன்னா நமக்குள்ளே பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிட்டு மலை மறைப்பு அது தீர்ப்பதற்கு தான் எல்லாம் கொடுக்கின்றார். அதனால ஒருவரை பார்த்து ஒருவர் எந்த விதமான ஒரு எண்ணமும் கொள்ள வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாருமே வந்து இந்த உலகத்துல வந்துட்டோம்னா எல்லாருமே ஆணவ நோயால் பிடிக்கப்பட்டவர்கள் தான். யாரை பார்த்து ஏங்கணும், இந்த உலக பிறவியை கடந்து மேல இருக்கின்றார்களே நாயன்மார்கள், அந்த நிலைக்கு நாம என்னைக்கு போறோமோ அவர்களை நினைத்துதான் நாம ஏங்கணும் இல்லையா. அவர்களை போற்றக்கூடிய அடியார்களை நினைத்து இந்த அடியார்களை போல் நமக்கு எப்படி நமக்கும் பக்தி வர வேண்டுமே என்றுதான் இயங்க வேண்டும் என்று நம்முடைய சமய நூல்கள் வழிகாட்டுகின்றன. ஆகையினால உலகியல்ல நாம வந்து உழைக்கணும் முன்னேறணும் என்பதையெல்லாம் மறுக்கவில்லை, அந்த முயற்சிகள் எல்லாம் செய்யணும், எல்லாம் வேண்டியதுதான். ஏன்னா பொருள் இல்லாருக்கு இவ்வுலக இல்லை சொல்லியிருக்கிறார், அது எல்லாம் வேண்டியதுதான். ஆனால் முயற்சிகளிலே நாம வந்து இடையிடையே தோல்விகளை சந்திக்கும் போது நாம் விரக்தி கொள்ள வேண்டியதில்லை. அதற்கு தெளிவாக வழிகாட்டுவது நம்முடைய சித்தாந்தம் தான். வேற யார் வேற எத்தனை வகையில ஆறுதல் சொன்னாலும் ஒரு தோல்வி அடைந்தவரை துன்பம் அடைந்தவரை தேற்ற முடியாது. ஏதோ ஒரு ஆறுதலுக்காக அவங்க எல்லாம் சொல்றாங்க, இது எல்லாரும் சொல்லக்கூடியதுதான் அப்படின்னு அது போயிரும். நம்ம சித்தாந்தம் மூலமா சொல்லும் போதுதான் நமக்கு அது ஒரு தெளிவை தருகின்றது. அப்போ நாம திடம் கொடுக்கின்றோம். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் இதை கண்டு பெரிதும் நாம மகிழ்ந்து போகாமலும் அதற்காக பெரிதும் வந்து துவளாமலும் ஒரு திடம் கொடுக்கின்றோம். ஐயா அவர்களோடு அந்த முந்தாநாள் பேச்சு கொடுக்க சொன்னார்கள். அதாவது அதிக இன்பம் அதிக துன்பம் இது ஆன்ம வளர்ச்சி மட்டுமல்ல உடலையும் பாதிக்கும் என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். அந்த பிபி வந்து ஏறிவிடும் என்று சொன்னார்கள். அப்ப நான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதிக துன்பத்தில் சொல்லலாம், அதிக இன்பத்திலுமா சொல்லும்போது அதிக இன்பத்திலும் அப்படித்தான் என்று ஐயா அவர்கள் ஒரு அரிய செய்தியை எனக்கு சொன்னார்கள். ஆகவே உடல் ரீதியாக பார்த்தாலும் அது சரியாக இருக்கின்றது. அப்போ இந்த இன்ப துன்பங்கள் ஆகிய மயக்கங்களுக்குள்ளே சிக்கி நாம வந்து திருவருளை மறக்காமல் எல்லாம் திருவருள் செயல் என்ற ஒரு உறுதியினை நமக்கு தருவது, அந்த உறுதியான நிலையை நோக்கி நம்மை உயர்த்துவதுதான் மறைத்தல் தொழில். ஆகவே மறைந்திருந்து கொண்டு நம்மை அப்படி செம்மையாக்கிக் கொண்டிருக்கின்றார் பெருமான். வந்து ஒரு பெரிய உதவியை செய்வதற்கு வந்து மறைந்திருந்து செய்வதற்கு யாருமே முன்வர மாட்டோம். இல்லையா, கொஞ்சமாவது நான் செஞ்சிருக்கிறேன் கொஞ்சமாவது தெரிய வேண்டாமா என்ற ஒரு ஆதங்கம் எல்லாருக்கும் உண்டு. ஒருத்தருக்குமே தெரியல நம்ம இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கோம், இது ஒருத்தருக்குமே தெரியலன்னா நமக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்கும் நாம இல்லையா. ஆகவே ஆனா பெருமான் வந்து அதை கொஞ்சம் எதுவுமே எதிர்பார்க்கலாம. தன்னை ஒரு கணம் கூட ஒதுக்கி தன்னை நினைக்காத உயிருக்கும் அதுவும் திடமுரணும் என்ற நோக்கிலே அவன் வந்து இந்த உலக போகங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். ஆகவே திடப்பெறவே மகேசன் இந்த மறித்த தொழிலை செய்கின்றான் சொல்லும் போது அவருடைய கருணையை வந்து அருளல் தொழில வச்சு காட்டலாம். கருணையை அது பெருசு இல்ல, மறைத்தல் தொழிலை சொல்லி கருணையை காட்டியிருக்கின்றார் இந்த ஆசிரியர், அது ரொம்ப சிறப்பானது. ஆகவே அந்த அடைமொழி நாம எண்ணி எண்ணி நினைந்து போற்றத்தக்கது. ஆகவே அந்த நோக்கிலே சொல்லிவிட்டு ஒரு மணி நேரத்தும் கழித்து ஒரு சிறிய இடைவெளி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 5 நிமிட இடைவெளி என்று சொன்னார்கள் ஐயா அவர்கள் தொடக்கத்திலே சொன்னார்கள். அதுபடி ஒரு 5 நிமிட இடைவெளிக்கு பிறகு இந்த வகுப்பு தொடரும்.